ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி சித் சபேஷா சிந்த நம சிவகாம்யை ஜெகஜனந்திதே. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியல் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊன் அடைந்த உடம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள். தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதரு பொற்றாள் தொழ எடுக்கும் மக்கதை இன்றமிழ் செய்யுளாய். நடக்கும் மென்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீன்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முல் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். துக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றை வாழ் செக்கிழானடி சென்னி இருத்துவாம் திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே குழந்தைகளே, பெரிய புராணத்தை நம்ம மெதுவா பார்த்துட்டு இருக்கோம். பாயிரமும் ஒரு காவியத்திற்கு அடிப்படையாகின்ற நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஆகியவற்றை நாம் பார்த்தோம். நம்முடைய காவியத்தின் நாயகர்கள் பலர், ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஒரு தனி நாயகன் வாழ்க்கையிலே தொடர்புபடுத்தி காட்டுகின்றது புராணம். காவிய நாயகன் என்று உரிமையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பி ஆரூரரை பெரிய புராணத்தினுடைய காவிய நாயகன் என்று சொல்லலாம். அந்த தம்பிரான் தோழர், தம்பிரான் என்றால் தனக்குத்தானே தலைவன். நமக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறார், நமக்கு நாமே கடவுள் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு இன்னொரு கடவுள் கிடையாது. அப்படி கடவுளுக்கு இன்னொரு கடவுள் உண்டுன்னா அவர் தான் உண்மையான கடவுள். தனக்குத்தானே தலைவனாக இருப்பவனும் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவனும் அவனுக்கு தம்பிரான் என்று பெயர். அவர் தான் சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானுக்கு தோழராக பூமியிலே அவதரித்தவர் கைலாயத்திலே ஆலால சுந்தரராக இருந்தார் என்பதை நாம் திருமலை சருக்கத்தில் பார்த்துட்டோம். பெருமானுடைய பிரேரணை தூண்டுதல் காரணமாக பூமிக்கு வருகின்றார். பூமியிலே திருநாவலூர் என்ற ஊரிலே அவதாரம் செய்கின்றார். நம்பி ஆரூர் என்ற திருப்பெயரோடு அவருடைய அந்த புராணத்தை இப்போது தொடங்குகின்றோம். பூமியிலே தம்பிரான் தொடருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. அவர் திருமுனைப்பாடி நாடு என்ற நாட்டிலே அவதரித்தார். திருமுனைப்பாடி நாடு என்பது நாடு என்ற சொல் சிறிய நாட்டையும் குறிக்கும், பெரிய நாட்டையும் குறிக்கும். தமிழ்ல சோழ நாடு பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதனை வேறுபாடு காண்பிப்பதற்காக கூற்றம் என்று சொன்னார். கூற்றம் என்பது சிறு நாடு, நாடு என்பது பெருநாடு. பல கூற்றங்களாக சோழ நாட்டை பிரித்த காரணத்தினாலே ஒரு அடியவர் கூற்றுவர் என்று சொல்லப்பட்டார். கூற்றுவர் என்ற ஒரு நாயனார் சோழ நாட்டை ஆண்டார். மூவேந்தரை அடக்கி ஆண்டார். சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் பல குற்றங்களாக அவரே பிரித்தார் என்பதனால அவருக்கு கூற்றுவர்னு பேர் இருக்கு. ஆடி மாசம் திருவாதிர நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை இருக்குது. நடுநாடு என்று ஒரு நாடு, நம்முடைய தமிழ்நாடு மூன்று பெரிய நாடுகளாக அறியப்பட்டது, சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு. ஆனால் அதோடு தமிழ்நாடு முடியவில்லை. சோழ நாட்டிற்கு வடக்கே தொண்டை நாடு இருந்தது. இந்த தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்ட நாட்டிற்கு நடுநாடு என்று பெயர். இன்றும் கூட ஆங்கிலத்தில் பஃபர் ஸ்டேட் என்று சொல்வார்கள். இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையிலே அடங்கிய ஒரு சிறு நாடு பஃபர் ஸ்டேட், அதுதான் நடுநாடு. சைனாவிற்கும் நம்முடைய நாட்டிற்கும் இடையிலே இருக்கின்ற பஃபர் ஸ்டேட் நேபாள். அதே போல தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையிலே இருப்பது நடுநாடு. அந்த நடுநாடே பல சிறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டிற்கு என்ன ஏற்றம்னு சொன்னா, நம்முடைய சமய ஆச்சாரியர் நால்வரிலே இருவர் அவதாரம் செய்த நாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்பர சுவாமிகளும் அவதாரம் பண்ணது அந்த திருமுனைப்பாடி நாடு நடுநாட்டில். சந்தானாச்சாரியர்ல நால்வருக்குமே தொடர்பு கொண்ட நாடு. ஏதோ ஒரு விதத்துல நடுநாடோட தொடர்பு கொண்டவர்கள் தான் நால்வருமே. பிறந்தோ வாழ்ந்தோ அங்கு சமய பிரச்சாரம் செய்தோ இருந்தார்கள் நால்வருமே. அப்படி சைவத்திற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கின்ற நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த நாட்டிலே அழகிய பெண்கள் இருந்தார்கள் என்று இந்த புராணம் ஆரம்பிக்கின்றது. காவிய நயத்திற்காக இது சொல்லப்படல என்பதை நம்ம பகல்ல பார்த்தோம். பெண்கள் கலகல என்று மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கின்ற நாட்டில்தான் அறம் விளங்கும். பெண்கள் எங்கு கண்ணீர் சிந்துகிறார்களோ அங்கு அறம் விளங்காது. அடக்குமுறை எங்கு இருக்கின்றதோ அங்கு அறம் இருக்காது என்று மனு சொல்றார். எத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எங்கு பெண்கள் பூசிக்கப்படுகின்றார்களோ அப்படின்னா வழிபடப்படுகின்றார்களோ என்று சொன்னால், எங்கு பாராட்டப்படுகின்றார்களோ போற்றப்படுகின்றார்களோ, எங்கு அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்களோ அந்த நாட்டிலே தேவர்கள் வாழ்கிறார்கள். அதான் சொர்க்க பூமி. அப்படி இருந்தது திருமுனைப்பாடி நாடு என்று முதல் பாட்டுல சொன்னார். அத ஒரு அழகாக சொன்னார் சேக்கிழார். தனக்கே உரிய அழகில சொல்ற, கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கணர். அங்கணர் என்றால் பெருங்கருணையாளன் என்பது பொருள். கண் என்பது கண்ணோட்டத்தை குறிக்கின்றது, இரக்க சுபாவம். அழகிய கண்ணோட்டம் கொண்ட பெருமான் என்றால் எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணை வைத்திருக்கின்ற கடவுள். கடவுளுக்கு வேண்டாதவர்களே இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவர் உட்பட எல்லாரும் கடவுளுக்கு வேண்டப்பட்டவர்கள், பிரியமானவர்கள், எல்லோருக்கும் நன்மையே விரும்புகின்ற கடவுள் என்பதனால கடவுளுக்கு சிவன் என்றும் சங்கரன் என்றும் சம்பு என்றும் பெயர். எல்லோருடைய நன்மையும் விரும்புவதனால சிவன், எல்லோருக்கும் நன்மை செய்வதனால சங்கரன், அந்த நன்மைக்கு பிறப்பிடமாக இருப்பதனால சம்பு. அத்த சம்பூயதே இது சம்பு, அங்கதான் பவிக்கிறது. எல்லா நன்மைகளுக்கும் பிறப்பிடமாக இருப்பதனால சம்பு, எல்லோருக்கும் நன்மையை விரும்புவதனால சிவன், எல்லோருக்கும் நன்மையை செய்வதனால சங்கரன். ஆகவே அங்கணன் பெருங்கருணையாளன். அந்த கடவுள் தன்னுடைய சடையிலே கடுக்கை என்று சொல்லப்படுகின்ற கொன்றை மாலையை வைத்திருக்கிறார். கடுக்கை, இதழி, கொன்றை எல்லாம் ஒன்று. சம்ஸ்கிருதத்துல கர்ணிகாரம் என்று பெயர் கொன்றைக்கு. கர்ணிகார மகாசக்வி என்று வேதசார சிவசரஸ்ரனாம். கொன்றை நன்மாலயம், கொன்றையை விரும்பி பெருமான் அணிகின்றார். நம்ம காலத்துல கொன்றையை அப்படியே ஒடிச்சு அந்த காம்போட முட்டு முட்டா முட்டா இருக்கும், சாமி மேல சாத்துறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. கொன்றைய அவ்வாறு சாத்தக்கூடாது. கொன்றையே மலர் மலரா பறிக்கணும். ஐந்து இதழ் கொண்ட மலர் கொன்றை, பஞ்சாட்சரம் ஐந்து இதழ் கொண்டது. பொன்மயமான ஒளி கொண்டது கொன்றை. பொன் என்பது ஞானம். அந்த ஐந்து இதழ்களும் ஒன்றை ஒன்று சுற்றி வரும். ஓம் என்று எழுதியது போல ஓங்காரத்தின் உட்பொருளை விளக்குவது. பஞ்சாட்சரமா இருந்துட்டு ஓங்காரத்தின் உட்பொருளை விளக்கி ஞான வடிவமாக இருப்பது கொன்றை மலர். அதை பெருமான் விரும்பி சுடுகின்றார். எங்கு சுடுகின்றார்னு கேட்டா, தலையில் சுடுகின்றார், கழுத்தில் சுடுகின்றார், தோளில் சுடுகின்றார், உடம்பு முழுவதும் சுடுகின்றார். கன்னி கார்னரும் கொன்றை, காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை. பெருமானுடைய அழகான மார்பிலையும் அதுதான் இருக்கு, அவருடைய தாங்க முடியாத ஜடையிலும் அதுதான் இருக்கு. அந்த கொன்றை மலரா மலர் மலரா பறிக்கணும். நீண்ட காம்பு இருக்கும், அதை கட்டலாம். இப்படி கொன்றையை மாலையாக கட்டி அணிவிக்க வேண்டுமே தவிர கொன்றைய ஒடிச்சு அப்படியே சாமி மேல ரெடிமேடு மாலையா போடக்கூடாது. கடுக்கை இதழி என்றெல்லாம் அதுக்கு பெயர். பல பெயர்கள் ஒரு சொல்லு ஒரு பொருளுக்கு இருந்ததுன்னா அது அதிகமா பயன்படுகிறது அந்த மொழியிலன்னு அர்த்தம். அப்ப தமிழ்நாட்டுல சிவ வழிபாடு அதிகமா இருந்த காரணத்தினால இந்த கொன்றைக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன, பதங்கள் இருக்கின்றன தமிழில். அந்த கொன்றையை சுடியிருக்கிறார், பாம்பினை சுடியிருக்கிறார், திங்களை சுடியிருக்கிறார், கங்கையை சுடியிருக்கிறார் என்று முக்கியமான பொருள்களை சொன்னார். எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்கு. கங்கை என்பது பிரவிருத்தி தத்துவம், திங்கள் என்பது சுபுத்தி தத்துவம், பாம்பு என்பது பஞ்சேந்திரிய தத்துவம், கொன்றை என்பது ஞான தத்துவம். எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. பஞ்சேந்திரியங்களை சிருஷ்டிக்க வைக்கிறதும் அவருடைய சிருஷ்டி தத்துவம் தான். பராஞ்சி காணி விதிர்ணத் சுயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யத்தினா அந்தராத்மன் அப்படின்னு வேதம் சொல்றது. பகவான் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, நம்ம கண்ணு வெளியில தான் பார்க்கும், உள்ள பார்க்காது. நம்ம காது வெளியில இருக்கிற சத்தத்தை தான் கேட்கும். உள்ளுக்குள்ள ஒரு ஓங்கார நாதம் இருந்துட்டு இருக்கு, அதை கேட்கல, அதுக்கு யோகம் வேணும். நம்முடைய மூக்கு வெளியில இருக்கிற வாசனையை தான் நுகரும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வாசனையை நுகரல. உடம்புக்குள்ள இருக்கிற வாசனையை நுகர்ந்தா நமக்கே நம்மளை பிடிக்காது. நம்ம விட்டு நம்ம எப்படிடா ஓடி போலான்னு பார்ப்போம். அந்த கஷ்டம் நமக்கு வராம சுவாமி பண்ணிருக்கு. சுவாமி எப்படி கருணையோட சிருஷ்டி பண்ணிருக்கிறார் பாருங்க. இந்த மூக்க முகத்துல வச்ச, முதுகுல வைக்காம. நல்ல முருங்கைக்காய் வெங்காய சாம்பார் சாப்பிடும் போதே நமக்கு வாசனை வருது, முகத்துல மூக்க வச்சிருக்கிறதுனால. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், முதுகில காமிச்சிட்டு வாயில சாப்பிடணும். அந்த கஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கருணையோட சுவாமி என்ன பண்றாரு, வாய்க்கு பக்கத்தாம்பர மூக்க வச்சிருக்கிறார். சுவாமி ஜட்டையில சர்வ பிரபஞ்சமும் இருக்கு அப்படின்னு திருமுறைகள் சொல்கின்றன. பரஸ்பரம் விரோத தர்மங்கள் கொண்டதெல்லாம் சுவாமி என்ன பண்ணிருக்கிறார், சமன்வயப்படுத்தி சண்டை போடாம, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று நம்முடைய நாடு இருப்பதை போல, நல்ல புத்திக்கும் இந்திரியங்களுக்கும் சண்டை. இந்திரியங்கள் தான் பாம்பு, நல்ல புத்தி அப்படிங்கிறது திங்கள். ரெண்டையும் பக்கத்துல வச்சிருக்கார், பகை தீர்த்து. பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய். அப்புறம் சொல்ற கொன்றை என்பது நிவிருத்தி, கங்கை என்பது பிரவிருத்தி, ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்க. அவர் ஜட்டையில இல்லாததே இல்லை, ஒரு பெரிய ட்ரங்க் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுல எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமான நாலு ஐட்டத்தை மட்டும் இங்க சேர்க்கிறார் சொன்னார். இன்னும் என்னென்னமோ இருக்கு, தும்பை, அடம்பு, பலவிதமான பத்திரங்கள், புஷ்பங்கள் எல்லாம் அந்த ஜடையில இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாங்க முடியாத ஜடையில பெருமான் தாங்கி இருக்கிறார். தாங்க முடியாத ஜடைனா ஏனையோரால் அந்த ஜடையை தாங்க முடியாது, எம்பெருமானால் எளிதாக தாங்க முடியும். இவ்வளவு பெரிய ஜடையை எப்படி தாங்குறாரு சுவாமி, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் சர்வசாதாரணமா தாங்குறார். அந்த ஜடையை அவருடைய தவத்திற்கு எடுத்துக்காட்டு. யாராலும் தவம் செய்து பரமேஸ்வரனை ஓவர்டேக் பண்ண முடியாது. பரமேஸ்வரனை தவத்தினால யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த தபஸ் எதுக்கு அடிப்படைன்னு கேட்டா, பஞ்ச கிருத்தியத்துக்கு அடிப்படை. அந்த தபஸ்னால சுவாமி சர்வ எளிமையா பஞ்ச கிருத்தியங்களை பண்றார். சுவாமி இந்த உலகத்தை கஷ்டப்பட்டு படைக்கிறாரா, இல்ல, படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி விளையாட்டா செய்யற, அதற்கு அவருடைய தபஸ் காரணம். அந்த தபஸை எடுத்து காட்டுறது அவருடைய ஜட. அவர் பெரும் கருணையாளர். அந்த சுவாமி தான் விரும்பி இந்த பூமியில ஒருவரை தடுத்து ஆட்கொண்டார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு முக்கியமானவரா இருக்கணும், முக்கிய புள்ளியா இருக்கணும் இல்லையா. பரங்கிரிநாதரை பாக்குறதுக்கு விஐபி வரா, விஐபி தரிசனம் பண்ணி வைக்கிறார். பரங்கிரிநாதரே அந்த விஐபி வீட்டு வாசலுக்கு வந்து அழைச்சிட்டு போனார்னா கோயிலுக்கு. அவர் தான் உலகத்துல மிகப்பெரிய விஐபியா இருக்கணும். அப்படிப்பட்ட விஐபிகள் யாருன்னு கேட்டா தேவாரம் பாடிய மூவர் தான். பல இடங்கள்ல சுவாமி என்ன பண்றார், கோயிலுக்கு அந்த அடியார் வருவதற்கு முன்பாக வீதியில போய் காட்சி கொடுத்திருக்கிறார். நம்பி ஆரூரர் சீராழிக்குள்ள நுழைய மாட்டேன்னு சொன்னார். இது ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார ஸ்தலம், கால் கொண்டு மிதிக்க மாட்டேன் அப்படின்னு வெளியிலேயே நின்றுட்டார். தடையுண்டு. சுவாமி என்ன பண்ணார், என்ன நீ பார்க்க வரலன்னா ஒன்னா பார்க்க வரேன் அப்படின்னு ரிஷபாரூடரா வெளியில வந்து கட்சி கொடுத்தார். இதுதான் கையிலை காட்சி. கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. அது போல ஒரு இடத்துல இல்ல, கானாட்டு முள்ளூர்ல எதிர்காட்சி கொடுக்கிறார். அவர் கானாட்டு முள்ளூருக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லல, இருந்தாலும் சுவாமிக்கு ஆசை, ஓடி போய் தன்னுடைய அடியவரை பார்க்கணும். குழந்தை ஸ்கூல்ல இருந்து வர டயம், அந்த குழந்தை வாசலுக்கு வந்தப்புறம் அம்மா போய் எடுத்துக்கலாம், வர்ற டைம் ஆச்சேன்னு அம்மா வீதிக்கு கூட வரலாம். அது போல சுவாமி என்ன பண்ணார், இவருக்காக வீதிக்கு வந்து காட்சி கொடுக்கிறார். அப்படி பெருமானால் மிகவும் வேண்டப்பட்ட ஒத்தர் இந்த திருமுனைப்பாடி நாட்டில் அவதாரம் பண்ணியிருக்கிறார், இந்த பூமியில அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவர் யார்? அவர் தான் நம்பி ஆரூரர், இந்த பெரிய புராணத்தினுடைய தனிநாயகன் என்று சொல்லப்படுபவர். அவரை சுவாமி ஒரு ஓலை காட்டி ஆண்டார். என்ன ஓலை காட்டி ஆண்டார்னா, நீ எனக்கு அடிமை என்று எழுதப்பட்ட ஒரு ஓலையை காட்டி ஆண்டார். உண்மை என்னன்னு சொன்ன, எல்லா உயிர்களும் இறைவனுக்கு அடிமைதான். இந்த உண்மையை அடிமை பத்திரமா இருக்கின்ற அடிமை பத்திரம் எதுன்னு கேட்டா வேதம். அது அப்பர் பெருமான் சொல்றார் தன்னுடைய தாண்டகத்துல, எல்லா உயிரிலும் பெருமானுக்கு அடிமை என்ற ஆவணம் பெருமான் இருக்கு, அந்த ஆவணம் தான் வேதம். அப்படி இருக்கும் பொழுது இவரை சிறப்பாக நீ எனக்கு அடிமை என்று நினைவூட்டி பெருமான் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் VVVIP யாரு? நம்பி ஆரூர். சுவாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சுவாமிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இந்த பூமியில ஒரு ஊர்ல பிறக்கிறாருன்னா அது எவ்வளவு ஒஸ்தியான ஊரா இருக்கணும், அந்த நாடு எவ்வளவு ஒஸ்தியான நாடா இருக்கணும், அதுதான் பூமியில சொர்க்கமா இருக்கணும். அப்ப அங்கனர் ஓலையை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு, தம்பிரான் தோழனுக்கு நாடு. அந்த நாடு என்ன நாடுன்னா, பெண்கள் சந்தோஷமா மலர்ந்த முகத்தோடு இருக்கிற நாடு. அழுது வடிஞ்சிண்டு ஒளி இல்லாமல் தலை தாழ்த்தி இருக்கிற நாடு இல்ல, முழு நிலவு போல மலர்ந்த தாமரை மலர் போல பிரகாசமா அந்த பெண்களுடைய முகம், சந்தோஷத்தினால்தான் பிரகாசம் வரும். மனசுல சந்தோஷம் இல்லைன்னா முகத்துல ஒளி வருமா? வர மங்கையர் வதன சீதமதி அப்படின்னார். உருவகம் பெண்களுடைய முகமாகின்ற குளிர்ந்த முழு நிலா, அந்த நிலவிலே ரெண்டு அந்த அந்த முகத்துல இங்கும் அங்கும் ஓடுகின்றன சில. என்ன ஓடுகின்றனன்னு கேட்டா, இந்த ஓரத்துல இருக்கிற காதுல இருக்கிற ஜிமிக்கி இருக்கே, அது முகத்துக்கு நடுப்புற அப்பப்ப வந்து வந்து சேரு. அந்த பெண்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது என்ன தோன்றும், என்ன செய்யும், நாம என்ன செய்வோம்? ஒரு குழந்தை சந்தோஷமா இருக்குன்னா அது என்ன செய்யும்? ஆடும். நடராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கிறதுனால ஆடிண்டே இருக்கிறார். நடராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பக்கத்துல இருக்கிறவா நடராஜாவை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கா, அதான் காரணம். உயர்ந்த கவிதை என்பது துன்பத்தில் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் பாடுவதற்கு இன்ப நிலையில் இருந்தும் பாடலாம், துன்ப நிலையில் இருந்தும் பாடலாம். விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றமொன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர்னு கஷ்டப்பட்டுட்டே பாடுறார் பெருமானே. ஒத்த கண்ணால உன்னை பார்த்தா எனக்கு திருப்தி வரலையே, ரெண்டு கண்ணால உன்னை பார்த்தா அந்த தியாகராஜாவுடைய அந்த வீதி விடங்கனுடைய அந்த அழகான வடிவத்தை ஒத்த கண்ணால பார்க்க முடியா பண்ணிட்டீங்க என்று துன்பத்தில் விளைந்த கவிதை. அதனால சுவாமிக்கு சாபம் கொடுத்துடுறார், என்ன இப்படி வச்சிருப்ப, நீ நல்லா இரு, நீ நல்லா இருப்பா, நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். மற்ற கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரு. இப்ப கூட இன்னொரு கண்ணை நீ தரலன்னா நீ சௌக்கியமா இரு, அதுக்காக நீ சிரமப்படணும்னு நான் விரும்பல. நீ சௌக்கியமா இரு, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், நீ சௌக்கியமாறு என்ற ஒரு உயர்ந்த கவிதை துன்பத்தில் விளைந்தது. இன்பத்திலும் கவிதை விளையும். எப்படி விளையும்? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த திருவையாருக்கனா நடந்து வரல, பிளைட்ல வந்தா கூட ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி பூமியில கால்படும், பிளைட்ல வந்தா கூட நடந்துதான் வரணும். ஆனா நடக்கவே விடாம சுவாமி, ஒரு அம்மா எப்படி குழந்தைய இடுப்புல தூக்கிப்பாளோ அது போல அந்த கைலாசத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில இறக்கி எங்கு கைலாச காட்சியை காட்ட போறாரோ அந்த குளத்துல, குளத்துல தலையை தூக்கின உடனே கைலாச காட்சி கிடைக்குது. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவதை கண்டேன். சந்தோஷத்துல பாடுற சந்தோஷத்திலையும் கவிதை உண்டாம். சந்தோஷத்தை எப்படி சொல்ற? திருவையாறுல கைலாச காட்சி பார்க்கும் போது அப்பர பெருமான் எப்படி பார்த்தார்? அத ஒரு இடத்துல நின்னு பார்த்தாரா? இந்த குழந்தைகள்லாம் சந்தோஷத்துல தட்டாமல சுத்தும், சுத்தின்றே ஆடும், ஒரே சத்தம் போடும். அப்பர பெருமான் ஒரு குழந்தை மாதிரி வட்டமிட்டு ஆடா வருவேன், வாய் வேண்டுவ சொல்லி வாழ்த்தி. பசங்கள்லாம் சத்தமா தட்டாமால டான்ஸ் ஆடுற மாதிரி அப்பர் பெருமான் கைலாச காட்சி பார்க்கும்பொழுது திரும்பி நடத்துறதா சுவாமி ரிஷபாரூடனா காட்சி தர்றார். முன்னும் பின்னும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் கண்ண முடிந்தாலும் காட்சி இருக்கு, கண்ண திறந்தாலும் காட்சி இருக்கு, திரும்பினாலும் காட்சி இருக்கு, கைலாசுக்குள்ள இருக்கிறார். இப்ப வட்டமிட்டு ஆடா வருவேன், வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் என்று இன்பத்திலே விளைந்த கவிதை. கவிதை என்பது இன்பத்திலும் விளையும் துன்பத்திலும் விளையும், ஆனால் ஆட்டம் இன்பத்தில் மட்டும்தான் விளையும், துன்பத்தில் விளையும். டான்ஸ் இருக்க சந்தோஷமா இருந்தால்தான் டான்ஸ் ஆட முடியும். அதனாலதான் நம்ம நடராஜாவுக்கு ஆனந்த நடராஜ மூர்த்தின்னு பேரு, ஆனந்த நடராஜ மூர்த்தி. பெண்களுடைய முகத்துல ஒரு ஓரத்துல காது இருக்கு, யாருக்கும் முகத்துக்கு நடுப்புற காது இல்ல, மூஞ்சுக்கு நடுப்புற மூக்குதான் இருக்கு, முகத்துக்கு ரெண்டு எண்டுல தானே காது இருக்கு. அந்த காதுல இருக்கிற ஜிமிக்கு முகத்துக்கு நடுப்புற வந்து சேர்ந்தது. முகத்துக்கு நடுப்புற இருக்கிற கண்ணு இருக்கே அது முகத்தின் ஓரத்துல இருக்கிற காது வரையும் நீள்றது. நீண்ட கண்கள் என்பன சாமுத்திரிகா லட்சணம். பெண்களுக்கு பூனை கண் மாதிரி உருண்ட கண்ணா இருக்க கூடாது, தாமரை பெட்டல் இதழ் போல நீண்ட கண்ணா இருக்கும். அப்ப அங்க இருக்கிற பெண்கள்லாம் நல்லா அழகான பெண்கள், திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கிற பெண்கள் அழகான பெண்கள், கண்கள்லாம் காது வரையும் நீளமா இருக்கு. ஒரு ஓரத்துல இருக்கிற ரெண்டு காதுல இருந்து இருக்கிற ஜிமிக்கு இருக்கே அது கண்ணுக்கிட்ட வருது. அப்படின்னா அவர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பிரகாசமான முகத்தோடு இன்புற்று மகிழ்வா இருக்கிறார்கள். அவருடைய வதன சீத மதி இருமருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும். செங்கையல் என்பது ஊமை ஆகுபெயர். கயல் மீன் இருக்கே கயல் மீன் வடிவத்தினால கண்ணை போன்றது. அம்பாளுக்கு மீனாட்சி, அவருடைய கண் மீன் போன்ற வடிவம் கொண்ட கண். மீன் பல பலவிதமான மீன்கள் இருக்கின்றன, வாழை கண்டை எல்லாம் இருக்கு. இந்த கயல் மீன் தான் கண்ணுக்கு ஊமை. அது இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட மீன், கயல் மீன். அந்த கயல் போன்ற கயல் மீனை போன்ற கண்கள் குழைகள் நாடும். காதுல இருக்கிற ஜிமிக்கு தொங்குற ஜிமிக்கு வரையும் போறதான், காதுலேருந்து ஜிமிக்கு நீளமா அப்படி தொங்குறது, தாழ தொங்குறது. இந்த கண்ணு என்ன பண்றது, ஜிமிக்கு எண்டு வரையும் நீள்றது. ஆடும்போது காதுல இருக்கிற குழை என்ன பண்ணது, கண்ணுக்கிட்ட வருது. ஏன் அப்படி வருது, அதான் யோசிக்க வச்சார் செக்கிழர். ஏன் வருதுன்னா அங்க யார் பிறக்க போறா, யார் பிறந்திருக்கிறா, தம்பிரான் தொடரா இருக்கின்ற நம்பியாரூர் அங்க அவதாரம் பண்றார். அந்த நம்பியாரூர்ல இந்த கண்கள் பார்த்து அடடா என்ன அழகு என்று நிலை குத்தி நிற்கின்றன பெண்களுடைய கண்கள் எல்லாம். நம்பியாரூரை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. என்ன, அவர் அபர பரமேஸ்வரன், கைலாசத்துல போய் பரமேஸ்வரனை பார்க்க வேண்டாம், இங்கே இவரை பார்த்தா போதும், அப்படி அழகா இருக்கிறார். A thing of beauty is a joy for ever. மீண்டும் பார்க்க வைப்பதுதான் அழகு. அந்த அழகு மனதினை ஒருநிலைப்படுத்துகின்றது. ஆகவே அதை பார்ப்பதில் குற்றம் கிடையாது. எல்லா பெண்களும் கண்ணார பார்க்கின்றார்கள் நம்பி ஆரூரனை. இந்த காது நினைக்குது, இவ்வளவு அழகான தேவாரத்தை பாடுற அந்த நம்பி ஆரூரன், அவர் பாடுகின்ற தேவாரம் காதுல விழுது காதுக்கு. காது நினைக்குதான், இவ்வளவு நல்ல சங்கீதம் பாடுற தேவாரம் பாடுற இவர் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கணும், அவரை பார்க்கிற தகுதி நமக்கு இல்லாம போயிடுதே. அவரை பார்க்கிற தகுதி கண்களுக்கு தானே இருக்கின்றது. ஆகவே கண்ணுக்கு தூது விட்டா ஒரு கால் கண்ணு பார்க்கிற சக்தியை நமக்கு கடன் கொடுக்குமோ அப்படின்னு காதுகள் ஆடி ஆடி குழைகளை கண்கள் வால் தூது அனுப்புகின்றன. செங்கையல் குழைகள் நாடும், செங்கையலை குழைகள் நாடும். வேற்றுமை தொகையின் தமிழ்ல ஒண்ணு இருக்கு, அது பலவிதமா இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு டூல் கருவி. செங்கையலை குழைகள் நாடும் என்றும் பொருள் கொள்ளலாம், செங்கையல் குழைகளை நாடும் என்றும் பொருள் கொள்ளலாம். செங்கையலை குழைகள் நாடும் காதில் இருக்கிற ஜிமிக்கு போய் சேரும். எதுக்காக சேரும்னா, தேவாரத்தை கேட்ட காது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பார், நமக்கு பார்க்கிற யோகியதை இல்லையே, இந்த கண்ணுக்கிட்ட போனா ஒரு கால் காட்சி கிடைக்குமோ அப்படின்னு காதுல காது என்ன பண்ணுது, ஜிமிக்கு மூலம் தூது அனுப்புகின்றது. கண்ணு என்ன பண்ணுது, அந்த நம்பியாரோட பார்க்கிறது, வாயா செய்யறத பார்க்கறது, ஆனா காதுல விழல. கண்ணுக்கு காது இல்ல, காதுக்கு கண்ணு இல்ல, கண்ணுக்கு காது இல்ல, காதுக்கு கண்ணு இல்ல. நடராஜாவை பார்க்கும்போது அப்படி பார்க்கணும், கண்ணுக்கு காது இருக்கக்கூடாது. நடராஜாவை பார்க்கும் பொழுது யார் என்ன பேசினாலும் காதுல விழப்படும், கண்ணுக்கு காது இருக்கக்கூடாது, காதுக்கும் கண்ணு இருக்கக்கூடாது. நல்ல திருமுறைகளை காதால கேட்கும் பொழுது எய்தாமரி என்ன நடந்தாலும் கண்ணு தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். அப்ப அந்த கண்கள் என்ன நினைக்கின்றனவா, இவ்வளவு அழகா இருக்கிறா, இவர் வாய் அசைகிறத பாக்குறோம், அந்த பாட்டு இவ்வளவு உயர்ந்த பாட்டா இருக்கணும், அது பெருமானுடைய திருப்புகழா இருக்கணும், அதை கேட்கின்ற மக்கள் எல்லாம் கண்ணீர் பெருக்குகின்றார்கள், அதை கேட்கிற பாக்கியம் நமக்கு இல்லாம போயிடுத்து அப்படின்னு ஒரு கால் காது வரையும் நீண்டா அவர் அவர் பாடுற பாட்டை கேட்க முடியுமோன்னு செங்கையல் குழைகள் நாடு, குழைகளை சென்று நாடு. கண்ணு ஏன் காது வரையும் நீள்றது, காரணம் இல்லாம நீளல, காது கிட்ட போயிட்டா ஒரு கால் தேவாரம் கேட்குமோ என்று சொல்லி அப்படியே நம்பியார் ஒரு திருமுனைப்பாடி நாட்டிலே தோன்றினார். அவர் தோன்றிய நாடு திருமுனைப்பாடி நாடு, அது பெரும் தவம் செய்த நாடு, அருமறை சைவம் ஓங்க தவம் செய்த நாடு. அதனாலே வைதிக சைவ சமயம் ஓங்குவதற்காக அங்கு கடவுளுடைய அருளினால் நம்பியாரூர் அவதரித்தார். திருமுனைப்பாடி நாட்டிலே அவர் அவதரித்த திருத்தலம் என்பது திருநாவலூராம் என்றே, அதனால் அவருக்கு நாவலூரர் என்ற ஒரு பெயர் உண்டு. திருநாவலூர்லே அவர் அவதாரம் செய்தார். அவ அம்மா அப்பா எந்த அம்மா அப்பாக்கு அவதாரம் பண்ணினார் அவர் அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு வழி வழி அடிமை செய்கின்ற ஒரு சிவாச்சாரியர் சடையர் அப்படின்னு அவருக்கு பேர். சடையர்னு அவருக்கு எந்த ஊர் சுவாமியோட பேரை வச்சுருக்காரு அவர், திருப்பனந்தாள்ள சுவாமிக்கு சடையன்னு பேர், அருண ஜட்டிலேஸ்வரன், உதிக்கின்ற சூரியனை போன்ற ஒளி மிகுந்த சடையனை கொண்டவர். அருணன்னா உதிக்கின்ற சூரியன், சூரியனுடைய சாரதி அருணன். அவன் எப்படி இருப்பான், செக்கச்சவேல் இருப்பான், அதை போன்ற ஜடையை கொண்டவர் திருப்பனந்தாள்ள இருக்கிற பெருமான். அந்த பெருமானுடைய பேர் தான் வச்சிருக்கார். சடையருடைய அப்பாவுக்கு ஆரூரன் பேர், சடையனாயினார் தனக்கு குழந்தை பிறந்தோன்னா தன் அப்பாவோட பேரை வச்சார் தன் குழந்தைக்கு ஆரூரன். சடையனாரியாருடைய மனைவியாருக்கு இசைஞானியார்னு பேர். அவள்னா திருவாரூர், சடையனாயினார் திருநாவலூர்காரர், இசைஞானியார் திருவாரூர் பொண்ணு, திருவாரூர்ல பொண்ணு கட்டியிருக்கிறார் யாரு, திருநாவலூர் சடையனார். இந்த செய்திகள்லாம் நமக்கு கல்வெட்டு மூலம் கிடைக்கின்ற செய்திகள். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி, பரம்பரையாக அம்பாளை ஒரு பாகத்துல வச்சிருக்கிற அம்மையப்பரே, உலகுக்கு அம்மையப்பர்னு சொல்லப்பட்ட பரம்பொருள் பரமாத்ம தத்துவம், சக்தி ராகித்யம் எதற்கு இல்லையோ அவனே பரம்பொருள் அப்படின்னு வேதம் சொல்றது. வேதத்துக்கு உபபிரம்மணமா இருக்கிற புராணம் சிவசக்தியாத்மகம் பிரம்ம பரமாத்மேதி நிச்சிதம், சிவசக்தி வடிவமா எந்த கடவுள் இருக்கிறாரோ அவர்தான் பரம்பொருள் அப்படின்னு புராணங்கள் வேதத்தை அனுசரிச்சு சொல்றது. வேத பொருளை புராணங்களை கொண்டு அறிய வேண்டும், அதாவது புராணங்களுக்கு உபபிரம்மணம்னு பேரு. வேதத்தினுடைய பொருளை நமக்கு விளக்குவதனால புராணங்களுக்கு உபபிரம்மணம், வேதார்த்த நிர்ணய விதௌகி புராணம் அங்கம் என்று ஒரு பெரிய ஆச்சாரியர் சொன்னார். புராணங்களை தள்ளிடாதீங்க, படிக்காம விட்டுடாதீங்க, புராணங்கள்லாம் பெரிய பெரிய புஸ்தகமா இருக்கு, அதனால அதை தலைக்கு வச்சுட்டு தூங்கினா போறோம்னு நினைச்சிடாதீங்க, அதை படிக்கணும். ஏன்னா வேதத்தினுடைய உண்மை பொருளை அறிவதற்கு அவை பயன்படும். வேதார்த்த நிர்ணய விதம் ஹி புராணம் அங்கம் என்று சொன்னவர் ஹரதத்தர் என்ற ஒரு பெரிய ஆச்சாரியன், சுதர்சனாச்சாரியன் ஒரு பேர்.